பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையென அழைக்கின்றோம்.
வார்த்தையான ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்காயில் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-4 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடருள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய சகோதரியோடு நான் உரையாடி கொண்டிருந்த போது ஒரு நிகழ்வை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ரீடர் டிஜிட் என்கின்ற ஆங்கில இதழிலே வந்த ஒரு நிகழ்வு. 1999 வெளியான அந்த இதழிலே வந்த ஒரு நிகழ்வு. 2 உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சூழலிலே அங்கு ஒரு விதவை பெண் ஒரு மகனோடு வாழ்ந்து வந்தார். இருவரும் மிகவும் பக்தியான குடும்பம். இருவரும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். தினமும் திருப்பலிக்கு செல்வார்கள், தினமும் ஜெபம் செய்வார்கள், வீட்டிலே ஜெபமாலை சொல்வார்கள். இவ்வாறு அவருடைய குடும்பம் பக்தியிலும் ஞானத்திலும் வளரக்கூடியதாக இருந்தது. இந்த சிறுவன் தினமும் ஆலயத்திற்கு வருவான், தினமும் இறைவனை சந்திப்பான், இறைவனை பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு செல்வான், அல்லது இறைவனை பார்த்துவிட்டு தான் பள்ளிக்கு செல்வான் என்கின்ற ஒரு சூழல் அந்த குழந்தை அந்த இளைஞனிடத்தில் இருந்தது. 2 உலகப்போர் காலகட்டம். ஒரு கட்டத்திலே அவருடைய ஊரிலே போர் மூண்டது. இதனால் அவருடைய தாயார் இறந்து விடுகிறார். இந்த சிறுவன் அனாதையாக்கப்படுகிறான். அவன் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறான். அப்படி மருத்துவமனையில் இருந்த சூழலிலே அவனை பார்ப்பதற்கு என்று யாரும் இல்லை, அவரை சந்திப்பதற்கு யாரும் செல்லவில்லை. காரணம், யாரும் இல்லை அவர்களோடு. மற்ற மருத்துவமனையில் உள்ள மற்ற நோயாளிகளை பார்ப்பதற்கெல்லாம் மக்கள் வருகிறார்கள், ஆனால் இவனை பார்ப்பதற்கு யாருமே வரவில்லை என்கின்ற சோகம் அவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். காரணம் என்ன என்று தெரியவில்லை. அங்கிருந்த மருத்துவர்கள் அவரை நோக்கி அவனிடத்திலே வந்து ஆசையாக அழகாக பேசுகிறார்கள். அவன் சொல்கிறான், கடவுளினிடத்திலே வருகிறார், என்னை பார்க்கிறார், சந்திக்கிறார், தினமும் சந்தித்து சென்கிறார் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியில் தூளுகிறான். இந்த விஷயத்தை பங்கு தந்தைக்கு அறிவிக்கிறார்கள். பங்கு தந்தையும் வந்து பார்க்கிறார். பங்கு தந்தையிடமும் அவன் சொல்கிறான், நான் கடவுளை தினமும் பார்க்கிறேன், கடவுள் என்னை தினமும் சந்திக்கிறார் என்று சொல்லி அவன் கடவுளை தினமும் சந்திப்பதாக சொல்கிறான். மீண்டும் பங்கு தந்தை வருகிறார். மீண்டும் அதே நிகழ்வை சொல்கிறான், நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு என்னை சந்தித்தார் என்று சொல்கிறான். 3வது முறையும் பங்கு தந்தை சந்தித்த போது அதையே சொல்கிறான். இந்த பங்கு தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் கதை சொல்கிறாய், இயேசு எப்படி உன்னை சந்திக்க முடியும், எப்படி பார்ப்பார் என்று சொல்லி எல்லாம் அந்த பங்கு தந்தை அவனை கடிந்து கொள்கிறார். உடனே இந்த மருத்துவரும் இந்த பங்கு தந்தையும் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள், இந்த சிறுவனிடத்தில் எப்போது உன்னை இயேசு வந்து சந்திக்கிறார் என்று சொல்லி கேட்டார்கள். இந்த சிறுவன் சொல்கிறான், என்னை தினமும் காலை 9:30 இயேசு வந்து என்னை சந்தித்து விட்டு செல்கிறார் என்று சொல்கிறான். உடனே அடுத்த நாள் இந்த பங்கு தந்தையும் மருத்துவரும் மருத்துவமனைக்கு அவனுடைய அருகில் இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கொண்டு யார் வந்து இவனை சந்திக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது 9:30 சரியாக ஒரு நபர் வருகிறார், அவனை சந்திக்கிறார், சந்தித்து விட்டு மறைந்து விடுகிறார். 2 நிமிடங்கள் தான் அந்த இடத்தில் இருந்து அவனிடத்திலே 3 வார்த்தைகளை கேட்கிறார். ஜோஷுவா, நன்றாக இருக்கிறாயா? எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய நாள் இனி நாளாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் மறைந்து விடுகிறார். இதை பார்த்த உடன் தான் அந்த பங்கு தந்தைக்கு ஞாபகம் வருகிறது, இவன் தினமும் காலை 9:30 பள்ளி செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு வந்து இறைவனை சந்தித்து விட்டு செல்வான். இதே வார்த்தைகளை கடவுளிடத்திலே தினமும் சொல்லக்கூடியவனாக இருந்தான். கடவுளே, நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருக்கட்டும், இந்த நாளை இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் தினமும் பள்ளிக்கோ அல்லது பிற இடங்களுக்கோ செல்லக்கூடியவனாக இருந்தான். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார் என்கின்பதை இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருப்பலி வழியாக, ஜபங்கள் வழியாக நம்ம இறைவன் சந்திக்கிறார், நம்மோடு இறைவன் இருக்கிறார், உடனிருப்பை தருகிறார் என்பது இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அவிலா தெரசால் தன்னுடைய நூலிலே அழகாக எழுதியிருக்கிறார், நான் கடவுளை பற்றி போதிப்பவனாக இருக்கிறேன் என்றால் எப்படி போதிப்பேன்? ஜபம் என்கிறார். இந்த ஜபம் என்கின்ற ஒரு வார்த்தையை தான் நான் போதிக்கக்கூடியவளாக இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய நூலில் எழுதக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய புனிதர் ஜான் மரியவியானி தன்னுடைய நூலிலே அவர் எழுதியிருக்கின்றார், அவருடைய வாழ்வில் சந்தித்த ஒரு நபர் தினமும் ஆலயத்திற்கு வருவாராம். தினமும் ஆலயத்தில் வந்து ஆலயத்தின் வெளியிலே 1-2 நிமிடங்கள் நின்றுவிட்டு சென்று விடுவாராம். இதை ஜான் மரியவியானி தினமும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த நபரை அழைத்து, தினமும் வருகிறீர்கள் ஆலயத்திற்கு, வெளியே நிற்கிறீர்கள், நின்றுவிட்டு சென்று விடுகிறீர்களே என்று சொல்லி அந்த ஜான் மரியவியானி அந்த நபரிடத்தில் கேட்கிறார். அப்போது அந்த நபர் சொல்கிறார், நான் வருகிறேன், கடவுளை பார்க்கிறேன், பார்த்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று சொல்கிறார். ஜான் மரியவியானி இதை குறிப்பிட்டவர் சொல்கிறார், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு இறைவனை சந்திப்பதில் இருக்கிறது, இறைவனோடு உரையாடுவதில் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த நச்சைதலை அழகான வாசகம். இயேசுவிட சீடர்கள் இயேசுவிடத்தை சென்று, இயேசுவை எங்களுக்கு கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறார்கள்? இயேசு ஜெபிப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். தினமும் இயேசு எப்படி ஜெபிக்கிறார் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அதுதான் நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபம் முடித்து மீண்டும் வரும்போது தான் இந்த சீடர்கள் இயேசுவிடத்திலே சென்று, இயேசுவே, யோவானுடைய சீடர்கள் ஜெபிக்கிறார்கள், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த இயேசு அழகான ஒரு ஜபத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார், அந்த சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். இந்த ஜபத்தை 5 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதி, கடவுளுடைய பெயர். லூக்கான செய்தி அதிகாரம் 11:2 அழகாக சொல்கிறது, கடவுளுடைய பெயர், தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. இறைவனை தந்தையே என்று அழைக்கக்கூடிய ஒரு உறவு, அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு உறவை இறைவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தந்தையோடு உள்ள உறவை அப்பா உறவோடு இணைத்து தந்தையே என்று சொல்லி, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்று சொல்லி கடவுளை போற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய பெயர் அங்கு மகிமைப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. 2வது பகுதி நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய ஆட்சி நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய விருப்பம் போல அல்ல, கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்கின்ற ஒரு சித்தத்தை, அந்த ஆட்சியை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 3வது பகுதி, கடவுளின் முன்னேற்பாடு. லூக்கான செய்தி அதிகாரம் 11:13 நாம் வாசிக்கிறோம், எங்களுக்கு அன்றாட உணவை தந்தருளும். இந்த உணவு என்பது நாம் உண்ணக்கூடிய உணவு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக உணவு, நமக்கு தேவையான ஒவ்வொரு செயல்பாடுகள் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய முன் ஏற்பாடை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஆன்மீக உணவையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4வது, கடவுளுடைய மன்னிப்பு. லூக்கான செய்தி அதிகாரம் 11:14 நாம் வாசிக்கின்றோம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை கடவுளின் மன்னிப்பு எப்போதும் எங்களுக்கு உண்டு, கடவுள் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய மன்னிப்பு, கடவுள் நம்ம ஒருவரையும் அன்பு செய்கிறார், அந்த அன்பு நம்மை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மன்னிப்பின் வழியாக நாம் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற கடவுளின் மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவது, கடவுளின் விடுதலை. கடவுள் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 4 நாம் சுவாசிக்கிறோம், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். கடவுள் நம்மை விடுதலை தரக்கூடிய கடவுளாக, தீமையிலிருந்து விடுதலை தரக்கூடிய கடவுளாக, தீமையிலிருந்து காக்கக்கூடிய கடவுளாக, தீமைகளிலிருந்து நமக்கு புதிய வாழ்வை தரக்கூடிய கடவுளாக அங்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஐந்தை தான் நாம் தினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது திருப்பலியாக இருந்தாலும் சரி, ஜெபமாலையாக இருந்தாலும் சரி, எல்லா ஜெபங்களிலும் இந்த கடவுளுடைய பெயர், கடவுளுடைய அரசு, கடவுளுடைய முன்னேற்பாடு, கடவுளின் மன்னிப்பு, கடவுளுடைய விடுதலையை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் தினமும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இன்று தாய் திருச்சபையானது தூய ஜெபமாலை அன்னையின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. 1214 தப்பறை கொள்கைகள் இருந்த சூழ்நிலையிலே புனித டோமினிக் அவர்கள் கன்னிமிராடத்திலிருந்து வேண்டிக் கொண்டிருந்த போது இந்த ஜெபமாலை கொடுத்ததாக நமக்கு வரலாறு சொல்கிறது. அப்போது நாம் இப்போது இருக்கக்கூடிய வடிவத்தில் ஜெபமாலை என்பது இல்லை. 16 தான் நாம் இப்போது வைத்திருக்கிற ஒரு வடிவத்தை ஜெபமாலையிலே நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். திருச்சபை ஜெபமாலையை அங்கீகரித்து இப்போது நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலையை நாம் 16 தொடக்கத்திலே நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். 1917 13 மே மாதம் ஃபாத்திமாவில் நடந்த 6வது கன்னிமரியாளின் தோற்றத்தின் போது கன்னிமரியால் ஜெபமாலை சொல்லுங்கள், ஜெபமாலை வழியாக உங்களுக்கு மீட்பு உண்டு, நானே தூய ஜெபமாலை அன்னை என்று சொல்லி தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த ஜெபமாலை சொல்வதன் வழியாக நாம் தீமையிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாக இருப்போம், தீமையை வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் இந்த 6வது தோற்றத்தில் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஃபுல்டன் ஷீட் தன்னுடைய நூலிலே ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பிற கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த ஃபுல்டன் ஷீடத்திலே வந்து, ஜெபமாலையை நீங்கள் சொன்ன ஜெபத்தையே மீண்டும் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது, இதனால் உங்களுக்கு என்ன வாழ்வு கிடைத்துவிடப் போகிறது என்று சொல்லி ஃபுல்டன் ஷீனை கேள்வி கேட்கின்றார். அப்போது ஃபுல்டன் ஷீன் அழகாக சொல்கிறார், உங்களுடைய மனைவியை நீங்கள் எத்தனை முறை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் மனைவி எத்தனை முறை சமைத்தாலும் அதை எத்தனை முறை நீங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கிறார். உங்கள் மனைவியை எத்தனை முறை நீங்கள் அணைத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர்கள். நாம் இதனால் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல்தான் நாம் ஜெபமாலையை ஒவ்வொரு முறை மீண்டும் சொல்கிற போது கடவுளுடைய மாட்சி நம்மில் வெளிப்படுகிறது, நாம் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஃபுல்டன் ஷீட் தன்னுடைய நூலிலே அழகாக தன்னுடைய நிகழ்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்று ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஜெபமாலை என்பது நமக்கு வாழ்வின் ஊற்று. இந்த ஜெபமாலையை நாம் தினமும் ஜெபிக்கின்ற போது தீமையிலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜெபமாலையின் வழியாக கடவுளுடைய அரசை, கடவுளுடைய மாட்சியை, கடவுளுடைய பெயரை, கடவுளுடைய முன்னேற்பாடை, கடவுளுடைய விடுதலையை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழிநடத்தக்கூடிய கடவுள் கன்னிமரியாளினுடைய பரிந்துரை வழியாக நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடைய பலி எல்லாம் அல்ல, தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஒரே திரு